அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் இலங்கைக்கு அண்மையில் பயணமாக இருந்த ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தின் சிறப்பு பிரதிநிதி அளித்திருக்கும் அறிக்கையின் முக்கிய அம்சங்கள். ஆந்திர வனத்தில் கொல்லப்பட்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்த 20 பேரில் பலர் பேருந்துகளில் பிடிக்கப்பட்டு கொல்லப்பட்டதாக இந்தியாவின் தேசிய மனித உரிமை ஆணையத்திடம் சிலர் சாட்சி அளித்திருப்பது குறித்த செய்திகள்.
அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னால அவங்க ரெண்டு பேரும் இவங்க ஆளு கடத்திட்டு போய் இந்த மாதிரி சுட்டு கொண்டுட்டாங்கன்னு சொல்லி உயிருக்கு பாதுகாப்புனால அங்க சொல்றது எங்களுக்கு பயமா இருந்ததுனால.
திராவிடர் கழகம் நாளை நடத்தவிருந்த தாலி அகற்றும் விழா மற்றும் மாட்டுக்கறி விருந்து ஆகியவற்றுக்கு தமிழக காவல்துறை தடை விதித்திருக்கும் நிலையில் தாலி கட்டும் சடங்கை எதிர்க்கும் தாலி அகற்றுதலும் சடங்காகி விட்டதா என்பது குறித்து தீபிகாவின் கருத்துக்கள்.
இந்த நிகழ்வு என்பது சடங்குக்கானது அல்ல, இது ஒரு எதிர்வினை. இது நம்முடைய உரிமையை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு அறிவிப்பு. தாலி அகற்றுதல் என்பதும் அதற்கு பிறகு போடுகிற மாட்டுக்கறி விருந்து இரண்டும் ஜாதியையும்.
நிறைவாக விளையாட்டரங்கம் ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்திகள் வாசிப்பவர்கள் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் நந்தினி குருசங்கரன்.
நோபல் பரிசு வென்ற ஜெர்மனி எழுத்தாளரான குந்தர் கிராஸ் தனது 87வது வயதில் காலமானார். இடதுசாரிகளின் வெளிப்படையான குரலாக பார்க்கப்பட்ட இவர் உலகப்போருக்கு பிறகு ஜெர்மனியின் தார்மீக குரலாக பார்க்கப்பட்டார். நாசி தத்துவத்தின் எழுச்சியையும் உலகப்போரின் கொடூரங்கள் குறித்தும் அவர் பகிரங்கமாக பேசினார். 1999ஆம் ஆண்டு அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்ட போது பலராலும் பார்க்கப்பட்ட அவரது தலை சிறந்த படைப்பான டின் டிராம் பற்றி நோபல் பரிசு அகாடமியில் பாராட்டப்பட்டது. பல தசாப்தங்கள் நீடித்த மொழியியல் மற்றும் தார்மீக அழிவின் பின்னர் ஜெர்மனிய இலக்கிய துறையின் புதிய ஆரம்பமாக இந்த படைப்பு அமைந்தது என்று பாராட்டப்பட்டது.
மத்திய தரைக்கடலை கடக்க முற்படும் சட்டவிரோத குடியேறிகளின் எண்ணிக்கை பெரிய அளவில் அதிகரித்துள்ளதாக இத்தாலிய கரையோர பாதுகாப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். கடந்த 3 நாட்களுக்குள் 5,500 பேரை இத்தாலிய கரையோர பாதுகாப்பு பிரிவினரின் படகுகள் மீட்டுள்ளதோடு கடந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கடற்பயணத்துக்கு பயன்படாத அளவு மோசமான நிலையில் இருக்கும் 22 கப்பல்களை இடைமறித்துள்ளது. 150க்கும் அதிகமானவர்களை ஏற்றி வந்த கப்பல் ஒன்று லிபிய கடற்கரையிலிருந்து 120 கிலோமீட்டருக்கு அப்பால் தலைகீழாக கவிழ்ந்துள்ளது. குடியேறிகள் 9 பேரின் சடல் மீட்கப்பட்டதோடு 140க்கும் அதிகமானவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர்.
பிரிட்டனின் பிரதான எதிர்க்கட்சியான தொழிற்கட்சி அடுத்த மாதம் நடைபெறவுள்ள பொது தேர்தலுக்கான கட்சியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை இன்று வெளியிட்டது. குறைந்தபட்ச கூலியை அதிகரிப்பதன் மூலம் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுப்பதாக தொழிற்கட்சியின் தலைவர் எட் மிலிபன் தெரிவித்துள்ளார். நாட்டின் வரவு செலவு பற்றாக்குறையை குறைப்பதற்கு தொடர்ந்து நடவடிக்கை எடுப்பதாக அவர் தெரிவித்துள்ள போதிலும் வரவு செலவை சமப்படுத்துவதற்கான கால எல்லையை அவர் தெரிவிக்கவில்லை. அதிக பெறுமதியுள்ள சொத்துக்களுக்கு புதிய வரி விதிப்பதன் மூலம் அரசின் பொது சுகாதார சேவைகளுக்கு அதிக நிதி வழங்கப்படும் எனவும் எட் மிலிபன் உறுதியளித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளேயே பிரிட்டனின் எதிர்காலம் இருக்க வேண்டிய நிலை குறித்து வலியுறுத்தியதன் மூலம் தனது கட்சிக்கும் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கும் இடையிலான வித்தியாசத்தையும் அவர் கூற முற்பட்டார்.
ஈரானுக்கு ரஷ்யாவின் மிகவும் முன்னேறிய ஏவுகணை எதிர்ப்பு ராக்கெட் கட்டமைப்பை அளிப்பதற்கு இருந்து வந்த தடையை ரஷ்ய அதிபர் புட்டின் நீக்கியுள்ளார். 2010ஆம் ஆண்டில் தெஹ்ரானின் அணுசக்தி திட்டத்திற்கு எதிராக ஐநா மன்றம் நிறைவேற்றிய சர்வதேச தடை குறித்த தீர்மானத்தின் ஒரு அங்கமாக ரஷ்யாவின் S-300 ரக ஏவுகணைகள் அளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டது. தற்போது ரஷ்யா தனது ஏவுகணை எதிர்ப்பு ராக்கெட் கட்டமைப்பை ஈரானுக்கு அளிப்பதற்கு ஒப்பந்தம் செய்திருப்பதை மேற்கத்திய நாடுகளும் இஸ்ரேலும் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கின்றன. தெஹ்ரானின் அணுசக்தி திட்டம் குறித்த எதிர்கால குறிக்கோள்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் கடந்த மாதம் உருவான ஒரு வரைவு ஒப்பந்தத்தை ரஷ்யா தனது தடையை நீக்கியுள்ளது. இந்த வரைவு ஒப்பந்தத்திற்கான இறுதி ஒப்பந்தம் ஜூன் மாதத்திற்குள் எட்டப்பட வேண்டும் என்று காலக்கெடு விதிக்கப்பட்டுள்ளது.
சீனாவில் கைது செய்யப்பட்ட பெண் உரிமை ஆர்வலர்கள் 5 பேரை விடுதலை செய்யும்படி அமெரிக்க உதவி அதிபர் ஜோ பிடன் மற்றும் வெளியுறவு செயலாளர் ஜான் கெரி வேண்டுகோள் விடுத்ததை அடுத்து சீனா வாஷிங்டன் மீது உத்தியோகபூர்வமாக புகார் செய்துள்ளது. சீனாவின் உள்விவகாரங்களில் அமெரிக்கா தலையிடக்கூடாது என அந்நாட்டின் வெளிநாட்டு அமைச்சு பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். ஒரு மாதத்திற்கு முன்னர் மகளிர் தினத்தன்று மேற்படி பெண்கள் சீன போலீசாரால் கைது செய்யப்பட்டு தடுப்புக் காவலில் வைக்கப்பட்டதை அடுத்து இது தொடர்பில் சர்வதேச கண்டனங்கள் அதிகரித்த வண்ணம் உள்ளன. இந்த பெண் உரிமை ஆர்வலர்கள் பொது போக்குவரத்துகளில் பெண்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் பாலியல் துன்புறுத்தல்கள் தொடர்பில் மகளிர் தினத்தன்று வீதி போராட்டம் ஒன்றை நடத்த திட்டமிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
தென்னாப்பிரிக்காவில் மகாத்மா காந்தியின் சிலை சேதப்படுத்தப்பட்டுள்ளது தொடர்பில் ஆடவர் ஒருவர் வழக்கை எதிர்கொள்ள உள்ளார். தீய எண்ணத்துடன் அவர் காந்தியின் சிலையை சேதப்படுத்தினார் என கூறப்படுகிறது. ஜோஹனஸ்பர்க் நகரில் உள்ள அவரது சிலையின் மீது கடந்த சனிக்கிழமை வெள்ளை பெயிண்ட் ஊற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபரிடம் 5 லிட்டர் பெயிண்ட் வாளியும் காந்தி போக வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்த பதாகைகளும் இருந்ததாக காவல்துறையினர் கூறுகின்றனர்.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கைக்கு அண்மையில் பயணமாகியிருந்த ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தின் சிறப்பு பிரதிநிதி பாப்லோ டிகிரிப் தனது அறிக்கையை அளித்திருக்கிறார். இலங்கையில் அனைத்து மக்களின் நலன்கள் தொடர்பில் சில முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டு வந்தாலும் மனித உரிமை மீறல்கள் அதற்கான பொறுப்பு கூறுதல் போன்ற விஷயங்களில் இன்னும் ஏராளமாக செய்யப்பட வேண்டியுள்ளது என்று அவரது அறிக்கை கூறுகிறது. அந்த அறிக்கையின் முக்கிய விவரங்களை தொகுத்து தருகிறார் சிவராமகிருஷ்ணன்.
இலங்கையில் வன்முறைகள் மற்றும் துஷ்பிரயோகங்களுக்கு தீர்வு காண சில நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தாலும் செய்ய வேண்டியவை இன்னும் நிறைய இருப்பதாக இலங்கை சென்றிருந்த ஐநாவின் மனித உரிமைகள் ஆணையத்தின் சிறப்பு பிரதிநிதியான பாப்லோ டிகிரேப் தெரிவித்துள்ளார். இராணுவ வெற்றியின் மூலமே அனைவரும் ஒன்றாக வாழ்ந்துவிட முடியும் என்பது தவறான அணுகுமுறை என்பதை இலங்கை புரிந்து கொள்ளத் தொடங்கியிருந்தாலும் அனைத்து மக்களின் உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயத்தில் ஏராளமான பணிகள் இன்னும் பாக்கியுள்ளன என்று அவர் தனது அதிகாரப்பூர்வ பயணத்திற்கு பிறகு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளார். நீண்டகால அடிப்படையில் அரசு கொள்கைகள் மற்றும் அதற்கான ஆலோசனைகள் வடிவமைக்கப்படும் பொழுது அவை பொறுப்பு கூறலுக்கு அப்பாற்பட்டு இனியும் வன்முறைகள் நிகழாதவாறு பார்த்து கொள்ளுதல், பாதிக்கப்பட்டவர்களுக்கான உதவி திட்டங்களுக்கான உத்தரவாதத்தை உறுதிப்படுத்துதல் போன்றவற்றை கொண்டதாகவும் இருக்க வேண்டும் என அவர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அரசால் அமைக்கப்பட்ட பல ஆணைக்குழுக்களின் அறிக்கைகள் சமூகத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் உரிமைகளை பாதுகாக்கவோ அல்லது அவ்வாறான சூழல் மீண்டும் ஏற்படாது என்பதை அரசு உறுதி செய்யும் வகையிலேயோ காத்திரமான பங்களிப்பை செய்யவில்லை என்பதையும் பாப்லோ டிகிரேப் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் காரணமாக அரசு எடுத்த முயற்சிகள் மீது மக்களுக்கு அவநம்பிக்கையே ஏற்பட்டுள்ளது என்றும் அவரது அறிக்கை கூறுகிறது. இலங்கை மிகவும் நெருக்கடியான காலகட்டத்தில் இருக்கும்பொழுது இடைக்கால நிவாரணம் எனும் மனோபாவத்திலிருந்து அரசு வெளிவந்து உண்மை மற்றும் நியாயத்தின் அடிப்படையில் பிரச்சனைகளை ஆராய்ந்து நீடித்திருக்கக்கூடிய வகையில் தீர்வுகளை முன்வைத்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தின் சிறப்பு பிரதிநிதியின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை முன்னேறி கொண்டு வரும் வேளையில் அண்மை காலமாக நல்லிணக்கம் எனும் சொல் அங்கு மிகவும் கவனத்தை ஈர்த்திருந்தாலும் குறுக்கு வழியின் மூலம் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியாது எனவும் பாப்லோ டிகிரேப் தனது அறிக்கையில் கூறியுள்ளார். நீதிக்கு கட்டுப்பட்ட வகையில் உண்மைகள் வெளிக்கொண்டு வரப்பட்டு இழப்பீடுகள் வழங்கப்பட்டு தவறுகள் மீண்டும் நடைபெறா வண்ணம் உறுதிப்படுத்தப்பட்டால் மட்டுமே நல்லிணக்கம் ஏற்படும் எனவும் அவரது அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நல்லிணக்கம் ஏற்படுவதற்கு மாற்று வழிகளை ஆராயாமல் அரசு எடுக்கும் நடவடிக்கைகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து பயனளிக்கும் வகையில் இருக்க வேண்டும் எனவும் அந்த அறிக்கை கூறுகிறது. சில ஆதாயங்களுக்காக பலதை விட்டுக் கொடுப்பது, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் வழங்காமல் நடைமுறைக்கு ஒத்து வராத மாற்று வழிகளை தெரிவு செய்யுமாறு கூறுவதெல்லாம் நல்லிணக்கம் ஏற்படுத்துவதற்கு உதவாமல் எதிர்மறையாகவே அமையும் எனவும் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தின் சிறப்பு பிரதிநிதி தனது அறிக்கையில் கூறியுள்ளார். நாட்டில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களை அடுத்தவர்கள் மறந்துவிட வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடாது என்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான தீர்வு என்பது அடிப்படை உரிமை எனவும் அவர் தனது அறிக்கையில் கூறியுள்ளார். பிரச்சனைகளை ஆராய்ந்து அதற்கு தீர்வு காண அரசு முன்னெடுக்கும் கொள்கையானது அந்த முடிவை எடுக்கும் அரசின் கொள்கையாக இல்லாமல் ஆட்சியில் யார் இருந்தாலும் மாறாத அரச கொள்கையாக இருக்க வேண்டியது அவசியம் எனவும் அவரது அறிக்கை வலியுறுத்துகிறது.
செய்திகளை தந்தவர் சிவராமகிருஷ்ணன். அடுத்து இந்திய கண்ணோட்டம். ஆந்திர மாநிலத்தில் செம்மரம் வெட்டச் சென்றதாக குற்றம் சுமத்தப்பட்டு தமிழகத்தைச் சேர்ந்த 20 பேர் ஆந்திர போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்த பிரச்சனையில் சம்பவம் நடந்த தினத்தன்று மரம் வெட்ட சென்றவருடன் சென்று சந்தர்ப்பவசமாக காட்டுக்கு போகாமல் தப்பிய மூவரில் இருவர் இன்று தில்லி சென்று தேசிய மனித உரிமை ஆணையத்திடம் இந்த சம்பவம் குறித்து மகஜர் ஒன்றை சமர்ப்பித்ததாக செய்திகள் கூறின. இவர்கள் என்ன கோரியிருக்கிறார்கள் என்று ஆணையத்தின் உறுப்பினர்களில் ஒருவரான ஓய்வு பெற்ற நீதிபதி டி முருகேசன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார் மணிவண்ணன்.
அதாவது வந்து இப்ப இவங்க ரெண்டு பேர்ல வந்து ஒருத்தர் வந்து அவருடைய பிரதர் இன்லா, அவரு வந்து இந்த சம்பவத்துல இறந்துட்டாருன்னு சொல்லி அது சொன்னவரு ஒருத்தர், இன்னொருத்தர் வந்து அவருடைய தந்தை இழந்தவரு. ரெண்டு பேரும் வந்து என்னன்னா அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னால அவங்க ரெண்டு பேரும் இவங்க ஆளு கடத்திட்டு போய் இந்த மாதிரி சுட்டு கொண்டுட்டாங்கன்னு சொல்லி நாங்க உண்மையை சொல்றதுக்கு முயற்சி செஞ்சோம். எங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லாதனால அங்க சொல்றதுக்கு எங்களுக்கு பயமா இருந்ததுனால தேசிய மனித உரிமை ஆணையத்துல தான் சொல்லணும்னு சொல்லிட்டு நாங்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு அங்கிட்ட சொன்னாங்க. அத அவங்க எங்கிட்ட வந்து சொன்ன உடனே அதை வந்து நாங்க ஸ்டேட்மெண்டா ரெக்கார்ட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த ரெக்கார்ட் பண்ணதை வச்சுட்டு சில உத்தரவுகளை இன்னைக்கு நாங்க பிறப்பிச்சிருக்கோம்.
என்ன உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கீங்க?
அவங்க வந்து உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னதுனால அவங்க ரெண்டு பேருக்கும் அவங்களுடைய குடும்பத்தார் அவங்க சொந்தக்காரங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு காவல்துறை தலைவர் டிஜிபி அவருக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்களை வந்து இங்க இந்த மாதிரி எல்லா விதமான உதவியும் செஞ்சு இங்க அனுப்பிச்சு வச்சது எங்களுடைய பஞ்சாயத்து தலைவர்கள். அந்த ரெண்டு தலைவர்களுக்கு இருக்கும் இப்ப வந்து ஆபத்தா இருக்கு எங்களுக்கு அனுப்பிச்சு வச்சதுனால அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால அவங்க பஞ்சாயத்து தலைவர்களுடைய பாதுகாப்புக்கும் நீங்க வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஜிபி தமிழ்நாட்டுக்கு டைரக்ஷன் கொடுத்தோம். இது ஒரு டைரக்ஷனு. ரெண்டாவது வந்து இந்த இறந்தவங்களுடைய பொறுத்தளவுல வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தான் என்கொயரி பண்ணணும். அவங்க அந்த என்கொயரி மேஜிஸ்டீரியல் என்கொயரின்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து இந்த ரெவன்யூ அபிஷியல்ஸ் பண்ணுவாங்க. அவங்க பண்ணக்கூடாது, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது டைரக்ஷனு. மூணாவது வந்து இதுல இந்த என்கவுண்டர் இந்த சமயத்துல நடந்த சமயத்துல உள்ள அங்க இருந்த அந்த ஸ்பெஷல் டாக் போலீஸ் ஆபீசர்ஸ் எவ்வளவு பேரு, ஃபாரஸ்ட் அபிஷியல்ஸ் எவ்வளவு பேரு, வேற ஆபீசர்ஸ் இருந்தாங்களா, அப்ப அவங்களுடைய லிஸ்ட் பூரா எங்களுக்கு ரெண்டு வாரத்துக்குள்ள சமர்ப்பிக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். அடுத்து இந்த என்கவுண்டர் சமயத்துல இந்த போலீஸ் மூவ்மெண்ட், ஃபாரஸ்ட் அபிஷியல் மூவ்மெண்ட்னுடைய ரெஜிஸ்டரு, லாக் புக்கு, இது எல்லாத்தையுமே வந்து சேஃப் கஸ்டடியில வைக்கணும், இதை அழிக்க கூடாது அல்லது டேம்பர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ஷன் கொடுத்துருக்கோம்.
சரி, இந்த சம்பவத்தில் வந்து இந்த இன்றைக்கு உங்ககிட்ட பெட்டிஷன் கொடுத்துருக்கிற இந்த ரெண்டு பேரும் இவங்களும் அந்த காட்டுக்கு போகிறதாக இருந்து உயிர் தப்பியவர்களா இல்லை கொல்லப்பட்டவர்களின் உறவினர்கள் மட்டும்தானா?
இல்லைங்க, அவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்களோட அந்த கொல்லப்பட்டவங்க அந்த இருவர்களோட சேர்ந்து இவங்களும் வந்து வேலைக்கு போனவங்க தான்.
அவங்க
அப்போ போகும்போது இடையிலேயே அவங்கள வந்து போகிறதுக்கு முன்னாலேயே இவங்களை வழிமுறிச்சு அந்த ஒருத்தரை வந்து பஸ்ல இருந்து அவங்க கூட இருந்தவங்கள வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னொருத்தரை ஒரு இடத்துல ஜமுனா முத்தூர்ங்கிற இடத்துல தங்கி இருக்கிற போது எட்டு பேரை கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த எட்டு பேர்ல வந்து இந்த வந்தவருடைய அப்பாவும் ஒருத்தர், ஒருத்தர் மட்டும் அங்க வந்து மறுநாள் காலையில கூட்டிக்கிறேன்னு சொன்னதுனால அவர் போகல. மறுநாள் காலையில இந்த தகவல் தெரிஞ்ச உடனே அவர் அந்த ஊர்ல இந்த ஜமுனா முத்தூர்ல இருந்து அவர் சொந்த ஊருக்கு அவரு போயிட்டாரு, தப்பிச்சு போயிட்டாரு. அங்க போயிட்டு வந்து இந்த மாதிரி இவங்களை கூட்டிட்டு போய் அங்க கொண்டுட்டாங்கங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்காகத்தான் இவங்க வந்தாங்க.
ஸோ இப்போ இவங்க வந்து இவங்களும் அந்த தொழில ஒரு கூலிகளாக அல்லது அன்றாடம் கூலிக்கு வேலை செய்பவர்களாக
அதை வந்து அவங்க வந்து நேரடியா அவங்க ஒத்துக்கிறாட்டி கூட அத மாதிரிதான் அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல இருந்து தெரியுது.
இந்த சம்பவம் குறித்து நீங்க ஆந்திராவுக்கு போய் விசாரிக்க போறதா செய்திகள் வந்திருக்கு, அது எப்ப செய்ய போறீங்க?
அதாவது நான் ஏற்கனவே நான் தான் அங்க திருவனந்தபுரத்தில் இருக்கிற போது இந்த நியூஸை கேட்டு சூவா மோட்டாவை எடுத்து நோட்டீஸ் அனுப்பிச்சு 22ஆம் தேதிக்குள்ள அவங்கள ரிப்போர்ட் கேட்டிருக்கேன். 23ஆம் தேதி ஹைதராபாத்தில் வந்து சிட்டிங் போட்டிருக்கு. அன்னைக்கு வந்து நேரில் டிஜிபி சீஃப் செக்ரட்டரி எல்லாம் வர சொல்லியிருக்கோம், அன்றைக்கு நேரடியாக விசாரணை பண்ணுவோம்.
தேசிய மனித உரிமை ஆணையத்தின் உறுப்பினர்களில் ஒருவரான ஓய்வு பெற்ற நீதிபதி டி முருகேசன், இன்று தேசிய மனித உரிமை ஆணையத்திடம் சாட்சியம் அளித்தவர்களை அழைத்து வந்தவர் பீப்புள்ஸ் வாட்ச் என்கிற மனித உரிமை அமைப்பின் நிர்வாக இயக்குநர் ஹென்றி டிஃபேன். இவர்கள் தப்பி தம்மிடம் வந்த பின்னணியை பிபிசி தமிழோசையிடம் விவரித்தார் ஹென்றி டிஃபேன்.
இரண்டு பேர், ஒருவர் சேகர், இன்னொருவர் பாலச்சந்தர்.
சரி, இவர்கள் சாட்சிகள் என்றால் நேரிலேயே சுடப்பட்ட அந்த சம்பவத்தை இவர்கள் பார்த்தார்களா?
நேரடியாக சுடப்பட்டதாக கூறப்படுகின்ற அதில் இறந்தவர்களுடன் பேருந்தில் பயணம் செய்து அவருடன் அதே வேலைக்காக கொண்டு செல்லப்பட்ட புரோக்கர்களாக கொண்டு செல்லப்பட்டவர்கள். ஆனால் பேருந்தில் இறக்கப்படும் போது சேகரை மட்டும் விட்டுவிட்டு மகேந்திரன் என்று அவருக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவரை காவல்துறையினர் கொண்டு சென்று விட்டார்கள்.
சம்பவம் எப்படி நடந்தது, இந்த பஸ் சம்பவம்?
இது இந்த பஸ் சம்பவம் வந்து பயண சம்பவம். பயணத்தில் பேருந்தை வந்து ஆந்திரா பார்டர் தாண்டிய பிறகு வண்டியை நிப்பாட்டுகிறார்கள், வண்டியில் ஏறுகிறார்கள். கரெக்டா அந்த மகேந்திரனை மட்டும் இறங்க சொல்கிறார்கள். அவர் இங்க யாருன்னு கேட்கிறாங்க, சட்டையை பிடிச்சி இழுத்து கீழே கொண்டு போயிடுறாங்க. பக்கத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய சேகரை விட்டுறாங்க. காரணம், அதுக்கு பக்கத்துல வந்து ஒரு பெண் உட்கார்ந்து இருக்காங்க, அவங்க கணவன் மனைவி நினைத்து விட்டிருப்பாங்கன்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கு.
இல்ல இவங்க இப்ப உங்களுடைய கணக்குப்படி, உங்களுடைய கூற்றுப்படி இவர்கள் வந்து அதே பகுதியில் இருந்து இந்த மரம் வெட்டுவதற்காக சென்றவர்களா?
இவர்கள் மரம் வெட்டுவதற்காக சென்றவர்கள். சேகர் வந்து இதுவரைக்கும் வெளியூருக்கு பணிக்கு சென்றதில்லை என்று கூறுகிறார். அவரை சென்னைக்கு நான் உங்களுக்கு கொத்தனார் வேலைக்கு கூட்டிச் செல்கிறேன் என்றுதான் மகேந்திரன் கூட்டிச் செல்கிறார். மகேந்திரன் அவருடைய சொந்தக்காரர், வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவர்.
அப்பொழுது அவர் தெரியாமல் இந்த தொழிலில் ஈடுபடுத்தப்பட போகிறோம் என்பது கூட தெரியாமல் இவர்களுடன் வந்திருக்கிறார்.
தெரியாம அவருக்கு வந்து திருத்தணி தாண்ட உடனே வண்டி திருப்பதி போதுன்றது வந்து பஸ் ஸ்டாண்ட்ல திருப்பதி திருப்பதினு சொல்லும் போதுதான் தெரியுது. அப்ப அவருக்கு சந்தேகம் வருது. ஆனால் அமைதியான நபர் என்ற முறையில் அமைதியாக இருக்கிறார்.
அப்போ சேகரை பற்றி சொன்னீர்கள், மற்ற இருவர் வந்து இந்த தொழிலில் முன்னாள் ஈடுபட்டவர்.
பாலச்சந்தர் வந்து ஈரோட்ல வந்து ஹேண்ட்லூம்ஸ்ல ஒர்க் பண்ணவர், வேற எங்கேயும் சென்றது கிடையாது. அருகாமையில் இருக்கக்கூடிய பணிகளுக்கு சென்றது. இப்ப பாண்டிச்சேரிக்கு கூட்டிச் செல்கிறோம் என்றுதான் அந்த புரோக்கர் இவரையும் ஏழு, இவர் தகப்பனாருடன் ஏழு பேர், மச்சனனுடன் ஏழு பேர் கூட்டிச் செல்கிறார். மொத்தம் இவங்க எட்டு பேர் போறாங்க.
அந்த எட்டு பேருமே இந்த தொழிலில் முன்னாள் ஈடுபடாதவர்.
அந்த மற்றவர்களை பத்தி நாம் ஒண்ணு சொல்ல முடியாது. எங்களுக்கு தெரிஞ்சது பாலச்சந்திரை பத்தி சொல்லலாம், புரோக்கரை பத்தி சொல்ல முடியாது. புரோக்கரும் இறந்து போய்விட்டார். இவர் தண்ணி அடிப்பதற்காக வந்த பேருந்தில் ஆர்காட்டில் இறங்குகிறார். இன்னொரு அந்த புரோக்கருடன் வந்தவர் அவரை கீழே கூட்டிச் செல்கிறார்கள். பேருந்து சென்று விடுகிறது. ஆகவே அந்த பேருந்தை விரட்டி அடுத்த பேருந்தில் செல்கிறார்கள். இரண்டு பஸ் ஸ்டாப்ல மிஸ் பண்ணிட்டு மூணாவது பஸ் ஸ்டாப்ல போன் பண்ணி கூப்பிடும் போது அவர் வந்து தயவு செய்து வராதீர்கள், காவல்துறை எங்களை பிடித்து விட்டார்கள் என்று கூறுகிறார்கள். அதுவும் இவர்கிட்ட சொல்றது இல்ல, அந்த புரோக்கருடைய ஆளுக்கு தான் அந்த தகவல் தெரியுது. புரோக்கர் மாட்டிக்கிட்டாருங்க, அதனால நம்ம போயிடுவோம்னு சொல்றாங்க. தமிழ்நாடு பார்டருக்கு வந்தவர்பாடு சொல்றாங்க, எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க.
ஆனால் இவர்களுக்கு வந்து அந்த அத்தனை பேரும் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்பது எப்பொழுது தெரியும்?
இவர்கள் ஊருக்கு வந்து சேர்ந்த உடனே தினகரன் பத்திரிகையில போட்டோவை பாக்குறாரு. அப்பதான் தெரியுது என்னோட வந்தவங்க எல்லாரையும் சுட்டு கொலை செய்யப்பட்டவர்கள் தெரியுது.
அதே பஸ்ஸில் அந்த ஏழு பேரும் பயணித்தார்கள்.
சேகருடன் மூன்று நபர்கள், பாலச்சந்திரன் ஏழு நபர்கள், வெவ்வேறு பஸ் வெவ்வேறு நேரம்.
சோ இப்பொழுது போலீசார் சொல்கின்ற அந்த ஒரு கூற்றிலே ஓட்டைகள் இருப்பதாக இந்த சம்பவம் காட்டுகிறது, இந்த சாட்சிகள் கூறுகிறார்கள் என்று நீங்கள்
கண்டிப்பா சொல்கிறோம். மூன்றாவது சாட்சி இளங்கோ என்பவர் டெல்லிக்கு வந்து சேர முடியவில்லை. காரணம், அவருக்கு ஐடி கார்டு இல்லாதனால கூட்டிட்டு வர முடியல. அவர் வந்து நகரி வரைக்கும் செல்கிறார். நகரியில் காவல்துறையினர் அவரை பிடிக்கிறார்கள், சுற்றி வளைத்து பிடிக்கிறார்கள். பிடித்து ஒரு வாகனத்தில் அவரை ஏத்துகிறார். அந்த வாகனம் இருட்டாக இருக்கு. அந்த வாகனத்தில் அவரையும் பன்னீர்செல்வத்தையும், அவருடைய புரோக்கர் பன்னீர்செல்வத்தையும் பிடிக்கிறார்கள். அந்த வாகனத்திற்குள் 20 நபர்கள் இருக்கிறார்கள். அது திருப்பதிக்கு சென்ற பிற்பாடு அந்த வாகனத்தில் காவல்துறையினர் கீழே குதிக்கும் போது இவரும் அந்த வாகனத்திலிருந்து கீழே குதித்து விடுகிறார். இதனால்தான் அவர் தப்பித்தார். அவரின் கூட வந்த பன்னீர்செல்வம் இறந்து விட்டார்.
பீப்புள்ஸ் வாட்ச் அமைப்பின் ஹென்றி டிஃபேன். இந்திய அரசால் உருவாக்கப்பட்டுள்ள புதிய நீதிபதிகள் நியமன சட்டம் இன்று திங்கட்கிழமை முதல் அமலுக்கு வருவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இது குறித்த செய்தியை தருகிறார் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
இந்தியாவில் உயர் நீதிமன்றங்கள் மற்றும் உச்சநீதிமன்றத்துக்கு நீதிபதிகளை நியமிக்க நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கம் முன்னெடுத்த புதிய சட்டத்தை அரசு இன்று முறைப்படி அறிவித்தது. அதன் அடிப்படையில் அச்சட்டம் இன்று முதல் நடைமுறைக்கு வருவதாக அரசின் அறிவிப்பு கூறுகிறது. இந்த சட்டத்தின் அடிப்படையில் இதுவரை உயர் நீதிமன்ற மற்றும் உச்சநீதிமன்ற மூத்த நீதிபதிகள் கொண்ட குழு நீதிபதிகள் நியமனத்தை முன்னெடுத்து அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பி அது பெறப்பட்டதும் நியமனங்கள் நடைபெற்றன. ஆனால் அரசின் இன்றைய அறிவிப்பை அடுத்து இனி நீதிபதிகள் நியமனம் தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையத்தின் மூலம் நடைமுறைக்கு வருகிறது. இந்த சட்டத்திற்கு தடை விதிக்க கோரி இந்திய உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை வரும் 15 புதனன்று நடைபெறவுள்ள சூழலிலும் அரசு இந்த புதிய சட்டத்தை முறைப்படி அறிவித்து அதை அரசிதழில் வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஹச்சல் தத்து தலைமையிலான 5 நீதிபதிகளை உள்ளடக்கிய அரசியல் சாசன அமர்வு முன்பாக நடைபெற உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அரசின் இந்த அறிவிப்பு வெளியாவதற்கு முன்பாகவே முக்கியத்துவம் வாய்ந்த ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கின் மேல்முறையீடு நடைபெற்று வரும் கர்நாடக உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி DH வகேலா உள்ளிட்ட ஏராளமான நீதிபதிகளின் இடமாற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்பதும் கவனிக்கத்தக்கது.
செய்தியை தந்தவர் ஜெயக்குமார் சுந்தர் பாண்டியன். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் BBCயின் தமிழோசை.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது BBC தமிழோசை.
அடுத்து தமிழக செய்தி ஒன்று. நாளை April 14 அம்பேத்கர் பிறந்த தினத்தை ஒட்டி சென்னை பெரியார் திடலில் திராவிடர் கழகம் நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்த தாலி அகற்றும் போராட்டம், மாட்டுக்கறி விருந்து ஆகியவற்றுக்கு சென்னை காவல்துறை அனுமதி மறுப்பதாக நேற்று இரவு அறிவித்திருந்தது. இந்த நிகழ்வுக்கான பின்னணி என்ன என்று திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
அதாவது ஏற்கனவே திராவிடர் கழகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் நடக்கக்கூடிய
இந்த தாலி அகற்றுவது என்பதும் மாட்டுக்கறி விருந்து என்பதும் மிக இயல்பாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் தான். ஆனால் இவை இரண்டும் இணைத்து ஒரே நிகழ்ச்சியாக புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளின் போது நடத்தப்படும் என்று திராவிடர் கழகம் அறிவித்தது. இப்படி அறிவித்த நிகழ்ச்சிக்கு இதுவரையில் பொதுவாக தடை விதிக்கப்பட்டதில்லை. இது வந்து பொது இடம் அல்ல, திராவிடர் கழகத்தினுடைய இடம் பெரியார் திடல் என்பது. இது ஒரு அரங்கத்துக்குள் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி, அதற்கு நாங்கள் அனுமதி பெற வேண்டும் என்கிற கட்டாயமில்லை சட்டப்படி. அதே நேரத்தில் இதற்கு முன்னால் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு தடை விதிக்கப்பட்டது என்பது ராவணலீலா நடந்த போது, அதை தடை மீறி அவர்கள் நடத்தினார்கள். இப்போ வந்து கடந்த ஒரு மாத காலமாக குறிப்பாக மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச பெண்கள் தினத்தின் காலை முதல் செய்தியாக தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பானது என்னவென்றால், அந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சியில ஒளிபரப்ப இருந்த தாலியை பற்றிய விவாதம் தடுக்கப்பட்டது என்பதுதான். அதற்கான எதிர்வினையாக தான் இந்த நிகழ்ச்சியை திராவிடர் கழகம் அறிவித்தது. எனவே இந்த மத ஜாதி பிரச்சனைகளை வேகமாக முன்னெடுக்க விரும்புகிறவர்கள் இந்த நிகழ்ச்சி நடந்தால் அவர்களுக்கு அது பின்னடைவு என்று கருதி ஜாதி மோதல் ஏற்படும் அல்லது இரண்டு சமூகத்திற்கு நல்லிணக்கம் கெடும் என்று புகார் கொடுத்திருப்பதாகவும், அந்த புகாரை ஒரு நீதிபதியிடம் தனிப்பட்ட முறையில் கொண்டு சென்று அவர் வந்து இது நடப்பதற்கு முன்னாலேயே அதன் முகாந்திரம் இருந்தால் நடவடிக்கை எடுக்கலாம் என்று உத்தரவிட்டதாகவும் அதன்படி இந்த தடை உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. அதை எதிர்த்து திராவிடர் கழகம் வழக்கு தொடுத்திருக்கிறது. அந்த வழக்கு இப்பொழுது நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது.
அந்த வழக்கில் உங்களுடைய வாதம் என்ன?
வழக்கில் வாதம் என்பது முதல்ல இந்திய நம்முடைய தமிழ்நாட்டினுடைய காவல்துறை சட்டத்தில் இப்படிப்பட்ட தடைகள் வழங்குவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இல்லை என்பது. ரெண்டாவது, இந்த நிகழ்ச்சி ஒரு தனி இயக்கம் தன்னுடைய அரங்கில் நடக்கக்கூடிய தன்னுடைய விருப்பத்தில் பெண்கள் முன்னெடுக்கிற ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு தடை விதிப்பது என்பது அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது என்பதுதான் அடிப்படைவாதம்.
பொதுவாகவே திராவிடர் கழகம் என்பது சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் அந்த சிம்பாலிசத்தெல்லாம் எதுக்கிற ஒரு அமைப்பாக அறியப்பட்டது. ஆனால் நீங்கள் வந்து இப்போ இந்த தாலி அகற்றும் நிகழ்வு, மாட்டுக்கறி சாப்பிடும் நிகழ்வு என்பதையே நீங்கள் வந்து ஒரு சடங்காக மாற்றி அதை ஏதோ ஒரு பகுத்தறிவு சடங்காக மாற்றிவிட்டீர்கள் அப்படின்னு ஒரு விமர்சனம் உங்கள் மேலே வைக்கப்படுது. அதுக்கு உங்கள் பதில் என்ன?
பொதுவாக இந்த தாலி அகற்றும் நிகழ்வு என்பது சடங்குகள் இல்லாமல் தான் நடந்து கொண்டிருந்தன. திராவிடர் கழக மாநாடுகளிலே சில பேர் வந்து திருமணங்களை செய்து கொண்டு போவார்கள். அதை போலவே வேறு சிலர் வந்து ஏற்கனவே எங்களுக்கு இத்தனாம் ஆண்டு திருமணம் நடந்தது, அப்படி நாங்கள் திருமணம் செய்யும் பொழுது எங்களால் இந்த தாலியை தவிர்க்க முடியவில்லை, ஆகவே இப்பொழுது நம் தோழர்கள் முன்னிலையில் இந்த அடிமை சின்னத்தை அகற்றிக் கொள்கிறோம் என்று சொல்லி கணவரும் மனைவியுமாக மேலே வந்து மேடையில் ஏறி அவர்கள் அந்த தாலியை அகற்றி அதுல இருக்கக்கூடிய பொண்ணை சில பொது நிகழ்வுகளுக்கு அன்பளிப்பாகவும் கொடுத்து விட்டு போவார்கள். இப்படியாக அந்த சடங்கு இல்லாமல் தான் நடக்கும். இந்த நிகழ்வு என்பது சடங்குக்கானது அல்ல, இது ஒரு எதிர்வினை. இது நம்முடைய உரிமையை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு அறிவிப்பு. ஆகையினால் இந்த தாலி அகற்றுதல் என்பதும் அதற்கு பிறகு போடுகிற விருந்து மாட்டுக்கறி விருந்து என்பது இரண்டும் சேர்வது ஜாதியையும் பெண் ஜாதியையும் சேர்த்து எப்படி இழிவுபடுத்துகிறார்களோ அதற்கு எதிரான ஒரு வினை. இன்னும் சொன்னா, பொட்டுக்கட்டி பெண்களை பொதுமகளிராக்கிய பழக்கம் தமிழ் மன்னர்களிடம் இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட முறையை ஒழிக்கும் பொழுது அந்த பொட்டுக்கட்டி விடப்பட்ட பெண்களுக்கு அதனை அகற்றிவிட்டு அவர்கள் ஒருவரை மணந்து தாலி அணிந்து வாழ்வது என்கிற முறைக்கு அவர்களுக்கு நாம் ஆதரவு கொடுக்க வேண்டியிருந்தது. அப்பொழுது தாலி அணிவது என்பதே அவர்களுக்கு புரட்சி. அப்படி தாலி அணிந்தவர்கள் அதை நீக்கிக் கொள்ள நினைக்கும் பொழுது அதை பற்றிய ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்கு எதிர்ப்பு வந்தால் அதை அவர்கள் ஒரு எதிர்ப்பு நிகழ்ச்சியாக நடத்தி காட்டுவது சடங்காகாது, அது ஒரு புரட்சியாகத்தான் நாம் பார்க்க முடியும்.
திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் அருள்மொழி. சென்னை காவல்துறை விதித்த தடையை எதிர்த்து திராவிடர் கழகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கில் இந்த நிகழ்ச்சியை நாளை நடத்த நீதிமன்றம் சற்று முன்னர் அனுமதி அளித்து உத்தரவு பிறப்பிட்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக விளையாட்டரங்கம் தயாரித்து வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
இன்றைய விளையாட்டு அரங்கத்தில் முதலாவதாக டென்னிஸ் செய்திகள். இந்தியாவின் சானியா மிர்சா மற்றும் சுவிட்சர்லாந்தின் மார்டினா ஹிங்கிஸ் ஜோடி உலக அளவில் மகளிருக்கான இரட்டையர் போட்டியின் தரவரிசை பட்டியலில் முதலிடத்தை பெற்றுள்ளனர். சானியா ஹிங்கிஸ் ஜோடியின் இந்த சாதனையை எப்படி பார்க்கலாம் என்று இந்தியாவின் முன்னணி டென்னிஸ் பயிற்சியாளர்களில் ஒருவரும் நிர்வாகியுமான ஹிதேன் ஜோஷியிடம் கேட்டேன்.
சானியா மிர்சா வந்து வேர்ல்ட் நம்பர் ஒன் ரேங்கிங் ரீச் பண்றது இந்தியாவுக்கு ஒரு என்கரேஜிங் ஃபேக்டர், யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஃபேக்டர். ஆனா அப்கோர்ஸ் இது டபுள்ஸ்ல இருக்குது. சானியா மிர்சாக்கு அப்புறம் எவ்வளவு கேர்ள்ஸ் வந்து டென்னிஸ் கோர்ட் வந்துட்டு கத்துன்னு இருக்கிறாங்க, முன்னாடி வளர்த்து பாக்குறாங்க, அந்த எஃபெக்ட் வந்து இதோட ஜாஸ்தி வரும்.
இவங்களால தொடர்ந்து அந்த முதலிடத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா?
டென்னிஸ் வேர்ல்டு வந்து ரொம்ப காம்படிட்டிவா இருக்குது. ஸோ எவ்வளவு நாள் அவங்க நம்பர் ஒன் இருப்பாங்கன்னு அது சொல்ல முடியாது. பட் டெஃபினட்டா அவங்க வந்து 28 இயர்ஸ்ல அந்த வயசுல கூட அவங்க முன்னாடி வந்திருக்காங்க. ஆனா டபுள்ஸ் ஆடுறாங்க. டபுள்ஸ்ல வந்து எவ்வளவு டோர்னமெண்ட்ஸ்ல 4-5 மேட்ச் தான் ஆடணும். ஸோ ஸ்ட்ரெயின் சிங்கிள்ஸ் விட கொஞ்சம் கம்மி. அதனால வந்து எவ்வளவு பேர் டபுள்ஸ் இப்போ ஆடுறது கிடையாது. டாப் பிளேயர்ஸ் வந்து எவ்வளவு ஆடுறது கிடையாது. ஸோ சானியாவும் மார்டினா இங்கிலீஷ் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ், இப்போ வந்து மெச்சூர் பிளேயர்ஸா இருக்காங்க. அவங்க டெஃபினட்டா அந்த பேலன்ஸ் ஆஃப் அச்சீவிங் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் என்ஜாயிங் த கேம், அந்த பேலன்ஸ் அவங்க வச்சுட்டு விளையாடுனா இன்னும் 2-3 வருஷம் டெஃபினட்டா அவங்க விளையாடலாம்.
இப்ப சானியா மிர்சாவோட சேர்ந்து மார்டினா ஹிங்கிஸ் அவங்களுக்கும் இப்ப இந்த வேர்ல்டு நம்பர் ஒன் டபுள்ஸ்ல அப்படிங்கிற இந்த ரேங்கிங் கிடைச்சிருக்குது. மார்டினா ஹிங்கிஸும் வந்து ஒரு பெரிய பிளேயர். சோ இந்த ஜோடி எப்படி ஒர்க் ஆகும்னு பாக்குறீங்க?
மார்டினா ஹிங்கிஸ் வந்து கிராண்ட்ஸ்லாம் சாம்பியன், சிங்கிள்ஸ்ல நம்பர் ஒன் இருந்தாங்க பல வருஷம் முன்னாடி. அப்போ கூட அவங்க கேம் என்ஜாய் பண்ணி ரொம்ப மெச்சூரா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு கேம் ஆடிட்டு ரொம்ப ஒரு அழகான டபுள்ஸ் பிளேயர். அவங்க அந்த சமயத்துல கூட ஃபெடரேஷன் கப்ல அவங்க நேஷனுக்கு அவங்க வந்து ரொம்ப நல்லா ஆடினு இருக்காங்க. டபுள்ஸ் கூட எவ்வளவு நல்லா ஆடினாங்க, ஆனா எவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணல. மார்டினா ஹிங்கிஸ் இந்த டபுள்ஸ் அச்சீவ்மெண்ட்க்கு டெஃபினட்டா பெரிய கான்ட்ரிபியூஷனா இருக்கும். அவங்க சிங்கிள்ஸ் ஒன் ரேங்கிங் கூட முன்னாடி இருந்தது அவங்களுக்கு. அவங்க வந்து நெட்டுக்கு வந்து நல்லா வாலி பண்ணுவாங்க, ஆல்ரவுண்ட் கேம் விளையாடுவாங்க. சோ அது வந்து பெரிய பிளஸ் பாயிண்ட் சானியாக்கு.
இப்ப லியாண்டர் பேஸ், மகேஷ் பூபதி கூட ஆடவர் பிரிவில் ரெட்டையர் போட்டிகளில் நம்பர் ஒன்னாக இருந்தாங்க. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய டென்னிஸ் பிளேயர்ஸ் வந்து டபுள்ஸில் சாதனை பண்ண அளவுக்கு சிங்கிள்ஸில் சாதனை பண்ண முடியலையே. விஜய் அமிர்தராஜ், ரமேஷ் கிருஷ்ணன், ராமநாதன் கிருஷ்ணன் போன்றவர்களை தவிர அதுக்கப்புறம் வந்து வேர்ல்ட் நம்பர் ஒன்னாக இருந்தவங்க டபுள்ஸில் சிங்கிள்ஸில் அச்சீவ் பண்ணலையே.
நீங்க சொல்றது ரைட் தான். ஆனா இப்போ டென்னிஸ் வேர்ல்ட் கொஞ்சம் மாறி இருக்கு. எல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி சிங்கிள்ஸ் பிளேயர்ஸ் வந்து சிங்கிள்ஸ் ஆடுறாங்க, டபுள்ஸ் ஆடுறது கிடையாது. டபுள்ஸ் பிளேயர்ஸ் வந்து டபுள்ஸ் ஆடுறாங்க, சிங்கிள்ஸ் ஆடுறது கிடையாது. லியாண்டர் பேஸ், மைல் குபி, சானியா அவங்க சிங்கிள்ஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. முன்னாடி வரத்துக்கு ஒரு அளவுக்கு வந்துட்டு அவங்க பார்த்தாங்க டபுள்ஸ்ல நம்ம சக்சஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குது. அந்த சக்சஸ் பார்த்து அவங்க டபுள்ஸ்ல ஜாஸ்தி கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. இனிஷியல் ஸ்டேஜ்ல அவங்களுக்கு டபுள்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா அச்சீவ்மெண்ட்ஸ் வந்தது, டைட்டில்ஸ் வந்தது. அது கூட அவங்க பார்த்தாங்க சிங்கிள்ஸ்ல எவ்வளவு சீக்கிரமா வரல. ஆனா டெஃபினட்டா சிங்கிள்ஸ் வந்து ஒரு கஷ்டமான கேம். நம்ம பிளேயர்ஸ் வந்து அது டபுள்ஸ்ல சக்சஸ் பார்த்து அவங்க டபுள்ஸ் ஜாஸ்தி போனாங்க. அவங்க சர்வைவ் கூட பண்ணணும், டென்னிஸ் கூட விளையாடணும், எல்லாம் சேர்ந்து பார்த்தானா அவங்க ஒரு ப்ரொஃபஷனல் டிசிஷன் சொல்ற மாதிரி அவங்க டெசிஷன் வந்து எடுத்தாங்க. இப்போ சிங்கிள்ஸ்ல நம்ம ஏன் முன்னாடி வரலன்னா அந்த கேம் அந்த டெடிக்கேஷன் வேணும். ஒரு ஐடியாவோட கேம் ஆடணும் அந்த சிங்கிள்ஸ்ல. அது நம்ம வந்து ஃபாரினர்ஸ் மாதிரி சும்மா ஜோரா அடிச்சா நம்ம முன்னாடி வர முடியாது.
இந்தியாவின் முன்னணி டென்னிஸ் பயிற்சியாளர்களில் ஒருவரும் நிர்வாகியுமான ஹிதேன் ஜோஷி. அடுத்து தடகள செய்தி ஒன்று. உலகின் முன்னணி ஓட்ட வீரர்களில் ஒருவரான ஜமைக்காவின் யுசைன் போல்ட் தனது உலக பட்டங்களை தக்க வைத்துக் கொள்ளும் முயற்சிகளை தீவிரப்படுத்தியுள்ளார். அவருக்கு கடுமையான போட்டியை கொடுத்து வரும் அமெரிக்காவின் ஜஸ்டின் கேட்லின் சவாலை சந்திக்க உசைன் போல்ட் தயாராகி வருகிறார். 2 ஒலிம்பிக் போட்டிகளில் தொடர்ச்சியாக பல வெற்றிகளை பெற்றுள்ள போல்ட் உலக பட்டத்தை தக்க வைத்துக் கொள்வது எனும் தனது இலக்கை நோக்கி பயணிக்க தொடங்கியுள்ளார் என அவரது பயிற்சியாளர் கிளென் மில்ஸ் கூறியுள்ளார். உலகின் முன்னணி ஓட்டப்பந்தய வீரர்கள் பங்கு பெறும் டயமண்ட் லீக் போட்டியில் கடந்த ஆண்டு ஜஸ்டின் கேட்லின் ஆளுமையே கூடுதலாக இருந்தது. தமது போட்டியாளர்கள் அனைவரையும் தாங்கள் உன்னிப்பாக கவனித்து வருவதாக கிளென் மில்ஸ் கூறுகிறார். உசைன் போல்ட் போட்டியாளர்கள் குறித்து கவலைப்பட வேண்டாம் என்று அவர் கூறினாலும் கடந்த ஆண்டு உசைன் போல்ட் 3 போட்டிகளில் மட்டுமே ஓடியுள்ளார் என்பது குறிப்பிடத்தகுந்தது. எதிர்வரும் 19 தேதி பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோவில் ஒரு போட்டியில் 100 மீட்டர் ஓட்டத்தில் அவர் பங்கு பெற இருக்கின்றார். அந்த போட்டி அவரது ஆளுமைக்கு ஒரு சவாலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதை அடுத்து மே மாதம் 2 மற்றும் 3 தேதிகளில் பஹாமாஸில் நடைபெறும் உலக தொடரோட்ட போட்டிகளில் அவர் ஜமைக்கா சார்பிலும் பங்கேற்க உள்ளார்.
விளையாட்டரங்கம் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன். அடுத்து இருக்கும் நேரத்தில் சில தலைப்புச் செய்திகள்.
ஈரானுக்கு ரஷ்யாவின் மிகவும் முன்னேறிய ஏவுகணை எதிர்ப்பு ராக்கெட் கட்டமைப்பை அளிப்பதற்கு இருந்து வந்த தடையை ரஷ்ய அதிபர் புட்டின் நீக்கியுள்ளார். தென்னாப்பிரிக்காவில் மகாத்மா காந்தியின் சிலை சேதப்படுத்தப்பட்டுள்ளது தொடர்பில் ஆடவர் ஒருவர் வழக்கை எதிர்கொள்ளவுள்ளார்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.